Subhanallah. Subhanallah wa bihamdihi, Subhanallah al-Azim. Inna alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayhi. Wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله سبحانه وتعالى மனிதர்களுக்காக இரண்டு வகையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவற்றிலே ஒரு வாழ்க்கையான இந்த உலக வாழ்க்கையை அந்த மறுமை வாழ்க்கைக்கான விளை நிலமாக ஆக்கியிருக்கிறார். இங்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதனை விதைக்கிறோமோ அதனை நிச்சயமாக அந்த மறுமை நாளிலே நாம் அறுவடை செய்தே தீர்வோம். ஒன்று, அது எமக்கு வெற்றியை பெற்று தரும், இல்லையெனில் அது படுதோல்வியை எமக்கு பெற்று தரும். எனவே இந்த உலக வாழ்க்கையில், அதாவது இந்த இரண்டு வகையான வாழ்க்கையில், அந்த மறுமை வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஈரேற்றமடைய வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கையின் பாதையாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிற மதங்களை போன்று வணக்க வழிபாடுகளை மட்டும் கொண்ட மதமாக இல்லாமல் மார்க்கமாக இந்த வாழ்க்கையின் பாதையாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களிலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை அல்லாஹு தஆலா காட்டியிருக்கிறார்.
அவற்றிலே சில விடயங்கள் கடமைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. வேண்டிய விடயங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போன்று இன்னும் சில விடயங்களை விரும்பினால் செய்து கொள்ளலாம் என்று வைத்திருக்கிறான். இப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்ட திட்டங்கள், அதனுடைய கிளைகள் பல்வேறுபட்டவை, வித்தியாசமாக இருக்கக்கூடியவை. இப்படியான பல சட்ட திட்டங்கள் மத்தியிலே அல்லாஹு தஆலா அந்த மர்மையை நம்பி வாழக்கூடிய முஸ்லிம்களின் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஒரு கடமைதான் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற பகுதியாகும். நல்ல விடயங்களை ஏவுவதை கொண்டும் அதே போன்று தீமையான விடயங்களை தடுப்பதை கொண்டும் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு கடமையாகவே ஆக்கியிருக்கிறார். இது பற்றி அல் குர்ஆனின் பல இடங்களிலே பலவாறாக அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். அதே நேரம் இந்த கடமை விடயத்தில் யார் தவறிழைக்கிறார்களோ அவர்களுக்கு சில நேரம் இந்த உலகத்திலேயே தண்டனை கிடைத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியும் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார். இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற இந்த பகுதி எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதனை நாம் விளங்குவதென்றால், ஒரு ஹதீஸை மாத்திரம் இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை காட்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் கடமைகள் விடயத்திலே அந்த வரையறைக்குள் நின்று கொள்பவர்களுக்கும் அந்த வரையறையை தாண்டி தவறு செய்பவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாவின் வழியாக ஒரு உதாரணத்தை எமக்கு சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மஸலுல் காயிமி ஃபி ஹுதுதில்லாஹ் வல் வாக்கி ஃபிஹா கமஸலி கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனா. அல்லாஹ்வுடைய வரம்புகளோடு சிலர் நின்று கொள்கிறார்கள். எது கடமையாக்கப்பட்டுள்ளதோ அவற்றை செய்கிறார்கள், எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றிலிருந்து தடுத்து தம்மை தவிர்த்து கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய வரையறையோடு ஒரு கூட்டம் இருந்து கொள்கிறார்கள். அதே போன்று இன்னொரு சமூகம் இருக்கிறது, அதே கூட்டத்தை சார்ந்தவர்கள், அவர்களோடு இருப்பவர்கள், அவர்கள் அந்த வரையறை விடயத்தில் பேணுதல் இல்லாமல் சர்வசாதாரணமாக அதனை கடந்து விடுகிறார்கள். பாவங்களை சர்வசாதாரணமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உதாரணம் கடலிலே செல்லக்கூடியவர்கள், துண்டு குலுக்கி பசார பஅலுஹும் அலாஹா வ பஅலுஹும் அஸ்ஃபலஹா. சிலர் அந்த கப்பலின் மேல் பகுதியோடு இருந்து கொள்கிறார்கள். அதே போன்று மிகுதமானவர்கள் கீழ்ப்பகுதிக்கு செல்கிறார்கள். யார் மேலே இருப்பது யார் கீழே இருப்பது என்ற ஒரு சிக்கல் ஏற்பட்ட காரணத்தினால் இப்படியான ஒரு வழியை கடைபிடிக்கிறார்கள். وَكَانَ الَّذِينَ فِي أَسْفَلِهَا إِذَا اسْتَقَوْا مِنَ الْمَاءِ مَرُّوا عَلَى مَنْ فَوْقَهُمْ. அதாவது கீழே இருப்பவர்களுக்கு நீர் தேவைப்பட்டால் இவர்கள் மேலே இருப்பவர்களிடம் வந்து நீரை வேண்டுவார்கள், எமக்கு நீர் தாருங்கள் என்று கேட்பார்கள். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே, இதுதான் ஒரு கப்பலிலே பயணிக்கக்கூடிய கீழால் ஒரு பகுதி இருக்கிறது மேலால் ஒரு பகுதி இருக்கிறது, அப்படி ஒரு கப்பலிலே பிரயாணித்தால் இப்படியான ஒரு ஏற்பாட்டோடு தான் நாம் செல்ல வேண்டும். இந்த சமயத்திலே கீழால் இருப்பவர்களுக்கு ஒரு சிந்தனை பிறக்கிறது, எப்படி லவ் அண்ணா ஹரக்கனா ஃபி நசீபினா ஹரக்கன் வலம் நுஸி மன் ஃபௌகனா. தாராளமாக கடலிலே தண்ணீர் இருக்கிறது, எனவே இந்த கப்பலிலே நாம் ஒரு ஓட்டையை போட்டுக்கொண்டால் எமக்கு தாராளமாக தண்ணீரை எடுத்து குடிக்க முடியும். மேலே சென்று சென்று மேலே இருப்பவர்களிடம் தொந்தரவு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது என்று ஒரு சிந்தனை பிறக்கிறது. இப்படியான இந்த மடத்தனமான சிந்தனை இவர்களுக்கு தோன்றி அவர்கள் அதற்காக ஏதாவது ஒரு முயற்சியை செய்கிறார்கள். அந்த கப்பலிலே ஒரு ஓட்டையை போடுவதற்கு முயற்சிக்கிற பொழுது மேலே இருப்பவர்கள் இதனை பார்த்து அவர்களுடைய இஷ்டத்திற்கு இருந்து விட்டார்கள், அவர்கள் ஏதாவது செய்துவிட்டு செல்லட்டும் என்று இருந்தால் அவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள். அதே நேரம் மேலே இருப்பவர்கள் இவர்களுடைய கைகளை பிடித்து, இது ஒரு மடத்தனமான காரியம், இப்படி செய்வது உங்களை மட்டுமல்ல எம்மையும் அழித்து விடும் என்று அவர்களுடைய கையை பிடித்து தடுப்பார்கள் என்றால் இவர்களும் தப்பிவிடுவார்கள், அவர்களும் தப்பிவிடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை காட்டுகிறார்கள். எனவே இந்த உதாரணத்தின் மூலம் இந்த தவறுகளிலே சர்வ சாதாரணமாக ஈடுபட்டு கொண்டிருப்பது தவறானது என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கலாம். அதே போன்று நாம் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய இரண்டாவது பகுதி, யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை அவர்கள் நாசமாக்கிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு நினைப்பிலே தவறு செய்யாமல் இருப்பவர்கள் செல்ல முடியாது, அவர்களின் மீது அவர்களை தவறு செய்ய விடாமல் தடுப்பது கடமையாகும். அதே போன்று மற்றொரு இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி சில நேரங்களிலே பிற்காலத்திலே இந்த சமூகம் அப்படியே அழிக்கப்பட்டு விடுவார்கள். அப்பொழுது அங்கிருந்த சஹாபாக்களில் ஒருவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அநுஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், அதாவது நல்லவர்கள் எங்களோடு இருக்க நாம் அழிக்கப்படுவோமா? அப்பொழுது நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நஅம் இதா கத்துரல் ஹுபுஸ், ஆம் அழிக்கப்படுவீர்கள் தீமைகள் உங்கள் மத்தியில் பரவிவிட்டால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த தீமைகள் நடக்கிற பொழுது அவற்றை பார்த்து கொண்டு இருப்பது அது அவர்களை மட்டுமல்ல சூழ இருக்கக்கூடிய எம்மையும் பாதித்து விடும். அப்படியான சம்பவங்கள் கடந்த சமுதாயங்களிலே நடந்திருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் எம் மத்தியிலே நடக்கக்கூடிய பரவலாக இதுவும் தவறா என்று சிலர் நினைக்கக்கூடிய அளவில் எம் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இவற்றை சுட்டிக்காட்டுவதன் நோக்கம், நாம் சத்திய கூட்டம், இந்த கூட்டம் மாத்திரம்தான் சொர்க்கம் செல்லும் என்று நாம் அடித்து கூறிக்கொண்டிருக்கிறோம். விமர்சிப்பவர்கள் விமர்சித்தாலும், குறை காணுபவர்கள் அதே பணியை தொடர்ந்து செய்தாலும், எம்முடைய முயற்சிகளின் மூலம் அல்லாஹ்வினுடைய உதவியின் காரணமாக இந்த சத்தியம் மேலோங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சமயத்திலே இந்த சத்தியத்தை முழுமையாக நாம் பின்பற்றுகிற பொழுது மாத்திரம்தான் நாம் அந்த மறுமையிலே மிகச் சிறந்த இடத்தை அல்லாஹ்விடம் அடைய முடியுமே ஒழிய, ஏதோ எமக்கு பிடித்த ஒன்று ரெண்டு விடயங்களை செய்வதன் காரணமாக அல்லது நாம் ஆசைப்பட்ட விடயங்களில் மாத்திரம் ஈடுபாடு காட்டுவதன் காரணமாக அல்லாஹ்வின் திருப்தியை முழுமையாக அடைய முடியாது. எனவே எம் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை விளங்கி அதனுடைய பாரதூரத்தையும் விளங்கி அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டியது ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். எனவே அந்த வரிசையிலே சொல்வதென்றால், மிக முக்கியமாக எமக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால், இந்த நாவு விடயத்திலே நாம் கவனம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை பேசுகிறோம், இது அல்லாஹ்விடத்தில் கோபத்தை பெற்றுத் தருமா அல்லது அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத் தருமா? இன்னும் சிலருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால், இவர்களுக்கு உண்மையில் மறுமை நாள் என்ற ஒன்றின் மீது நம்பிக்கை இருக்கிறதா, அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றிய பயம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நாவு விடயத்திலே நாம் மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை நாவை சுட்டி காண்பித்து இதனை சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்காக அல்லாஹ்விடம் பிடிக்கப்படுவோமா? அப்பொழுது நபி அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், வஹல் யகுப்புன்னாஸ் இல்லா ஹஸாயித அல்சினதிஹி, உங்களுடைய நாவுகளின் அறுவடைகளை தவிர வேறு எதுதான் உங்களை நரகத்திலே முகம் குப்பர புரட்ட போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஒரு மிக முக்கியமான விடயம், இப்படி ஒரு விடயம் இருக்கின்ற காரணத்தினால் எமக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை விளங்க வேண்டும். அது தவறு என்பதை முதலில் உணர வேண்டும். அடுத்த கட்டம் நாம் திருந்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யார் சொல்லி இருக்கிறார், அவர் சரியாக இருக்கிறாரா, இது தேவையே கிடையாது. எமது நோக்கம் சொர்க்கம் என்றால், உண்மையிலேயே அது எமது நோக்கம் என்றால், அந்த சொர்க்கத்திற்கு தேவையான சகல விடயங்களையும் நாம் செய்தாக வேண்டும். அதற்கு தடையான ஒவ்வொரு விடயங்களையும் நாம் கலந்தறிய வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் எம்மத்தியிலே நடைபெறக்கூடிய இந்த நாவு ரீதியான தவறுகளில் ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா ஸமி, அதாவது பொய் பேசுவது என்று ஒரு விடயம் இருக்கிறது. பொய் என்றால் என்ன என்று நாம் புதிதாக விளக்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது, அனைவரும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த பொய் எவ்வளவு மோசமானதோ, இதே பொய்யினுடைய பட்டியலிலே இன்னொரு விடயமும் சேர்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பொய் சொன்னான் என்பதற்கு, அவனுக்கு பொய் அதனுடைய பாவம் வருவதற்கு இதுவே போதுமானதாகும். எது? அவர் எதையெல்லாம் கேள்விப்பட்டாரோ அதை வானொலி போன்று அடுத்தவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பது இருக்கிறது. அது சரியா பிழையா, உண்மையில் நடந்ததா இல்லையா, சாட்சிகள் இருக்கிறதா இல்லையா, ஆதாரபூர்வமானதா இல்லையா, இப்படியான எந்த கேள்வி பார்வையும் இல்லாமல் காதால் கேட்டதையெல்லாம் யார் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படி சொல்வது ஒரு மனிதனுக்கு பொய்யால் போதுமானதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். எனவே இந்த விடயத்திலே எமது காதுகளுக்கு கேள்விப்படக்கூடிய செய்திகளை அதனுடைய உண்மை தரத்தை அறியாமல், அது உண்மையிலேயே அது நடந்த ஒன்றுதானா, அதற்குரிய தெளிவான சாட்சிகள் இருக்கிறதா என்பதை பற்றி நாம் சரியாக முடிவெடுக்காமல் ஒருபோதும் அவற்றை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடாது, அது பொய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் வரக்கூடிய அடுத்த ஹதீஸ், இய்யாக்கும் வல்லன், அதாவது உங்களையும் சந்தேகம் கொள்வதனையும் எச்சரிக்கை செய்கிறேன். ஏனென்றால் இந்த சந்தேகம் கொள்வதிருக்கிறது, சந்தேகப்பட்டு யூகத்தின் மூலம் பேசுவதிருக்கிறது. இது செய்திகளிலேயே மிகவும் பொய்யானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவை எமக்கு மத்தியில் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விடயம் என்பதனை நாம் முதலில் விளங்க வேண்டும். இது தவறு என்பதனை நாம் உணர வேண்டும். அதே போன்று அடுத்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், அதாவது ஒரு முஸ்லிமை நேருக்கு நேர் ஏசுவதிருக்கிறது, இது பாவமாகும். அது உங்களுக்கு செய்யப்பட்ட அநீதிக்காக என்றாலும் அவற்றிற்காக ஏசுவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதற்கு பொறுப்பாளிகள் இருப்பார்கள், அதற்குரிய வழக்கு விசாரணை இருக்கிறது, அங்கு செல்ல வேண்டும், அதற்குரிய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளலாம். என்னை ஏசி விட்டார், எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு அல் குர்ஆனிலோ அல் சுன்னாவிலோ கிடையாது. சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு மனிதனை ஏசுவது, அதாவது முஸ்லிமை ஏசுவது இருக்கிறது, இது பாவமாகும். அதே போன்று இன்னொரு ஹதீஸ் அல் முத்தசாபானி மாகாலா, அதாவது இரண்டு பேர் ஒருவரை ஒருவர் ஏசிக் கொள்கிறார்கள், அவர்கள் ஏசிய அந்த வார்த்தைகளின் அளவு அவர்களுக்குரிய பாவங்கள் எழுதப்படுகிறது. ஃபஅலல் பாதி மின்ஹுமா ஹத்தா யஅதில் மம்லூன், இப்படி ஏசப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அநியாயம் இழைக்கப்பட்டவர் ஒருவர் இருப்பார், அதே நேரம் மற்றவரும் இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவர் வரம்பு மீறாத வரை யார் இந்த ஏச்சை ஆரம்பித்து வைத்தாரோ இவருக்கே அந்த பாவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இது சர்வசாதாரணமாக இம்மிலே நடக்கக்கூடிய விடயம் எந்த அளவிற்கு என்றால், சில சகோதரர்களின் மனக்குமுறல் எப்படி, இவை பாவங்கள் இல்லையா, இவை பாவங்களா இல்லையா என்று கேட்கின்ற அளவிலே நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரணமாக அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தை ஒரு தவறு செய்கின்ற பொழுது உறுத்தக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறார். இது ஒவ்வொரு உள்ளத்திற்கும் சொந்தமானது. எப்பொழுது அந்த தவறு தொடர்ச்சியாக நடைபெறுகிறதோ அதிலே கணக்கின்றி வரம்பு மீறி அந்த தவறு தொடரப்படுகிறதோ அப்பொழுது அந்த உறுத்துதல் என்ற தன்மை இல்லாமல் போகிறது. மற்றொரு ஹதீஸிலே தெளிவாக வருகிறது, ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிற பொழுது அவனது உள்ளத்திலே ஒரு புள்ளி ஏற்படுகிறது, அப்படியே அவன் அதிலே தொடர்ச்சியாக இருக்க இருக்க அந்த புள்ளிகள் நிறைந்து உள்ளமே இருளால் மூடப்படுகிறது. எனவே இந்த வகையிலே நடக்கக்கூடிய ஒரு தவறு, அதாவது அடுத்த முஸ்லிமை பற்றி புறம் பேசுவது, எனவே அந்த அளவிற்கு சென்று விட்டது என்ற காரணத்தினால் இதனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி ஒரு மனிதர் ஒரு இடத்தில் இருந்து ஒரு சகோதர முஸ்லிமை பற்றி புறம் பேசுகிறார், அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனிய வசனத்தினை அழகாக விளங்கியதன் காரணத்தினால் சொல்கிறார்கள், போய் பல்லை குத்தி விட்டு வா. ஏன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்படுகிறது, இப்பொழுது உனது சகோதரனின் மாமிசத்தை நீ சாப்பிட்டாயே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்திலே இந்த புறம் எப்படிப்பட்டது, புறம் என்றால் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அத்ருனம் அல் கைபா, புறம் பேசுதல் என்றால் என்னவென்று தெரியுமா? அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவன் தூதருமே நன்கறிந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் என்றால் என்ன என்று தெளிவாக சொல்கிறார்கள். கால விக்ருக அஹாக பிமா யக்ரஹு, உனது சகோதரன் வெறுக்கக்கூடிய ஒரு விடயம், அவரிடையே இருக்கக்கூடிய தவறாக இருக்கட்டும், அல்லது அவரது குறையாக இருக்கட்டும். இப்படி உனது சகோதரன் வெறுக்கக்கூடிய அவருடைய விடயத்தை நீ சொல்வது இதுதான் புறமாகும்.
தூங்குறவங்க கொஞ்சம் இடத்தை மாத்திருங்க.
அப்பொழுது அங்கே கேட்கப்படுகிறது, தீல் அஃரைத இன் கான ஃபி அஹி மா அகுல், அதாவது எனது சகோதரனிடத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த குறை இருக்கிறது, அப்படி இருந்தாலும் நான் புறம் பேசியதாக ஆகுமா? சில நேரம் நாம் சொல்லுவோம், எப்படி நாம் உண்மையைத்தானே சொல்கிறோம், பொய் சொல்லவில்லையே. நாம் உண்மையைத்தான் சொல்கிறோம், பொய் சொன்னால் வந்து பேசுங்கள் பார்க்கலாம், பொய் என்று நிரூபிக்க முடியுமா என்று சவால் விடுவோம். இதே போன்றுதான் கேட்கிறார்கள் அந்த சஹாபி, நான் சொல்லக்கூடிய அந்த குறை அந்த தவறு எனது சகோதரனிலே இருக்கிறது, இப்பொழுதும் அது புறமாக ஆகுமா, அதற்காக எனக்கு பாவம் கிடைக்குமா? அப்பொழுது நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், இன் கான ஃபீஹி மா தகூல் ஃபகத்தபுத்தஹூ, நீ சொல்லக்கூடியது அவரிடம் இருந்தால் தான் நீ புறம் பேசுகிறாய். வஇன் லம் யகுன் ஃபீஹி மா தகூலு ஃபகத் பஹத்தஹூ, அப்படி இல்லாமல் அவரிடம் இல்லாத ஒன்றை நீ சொல்கிறாய் என்றால் அது நீ அவர் மீது சுமத்தக்கூடிய அவதூறு ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே புறம் என்றால் என்ன, அதே போன்று அவதூறு என்றால் என்ன என்பதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். புறம் என்றால் எமது சகோதர முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம், அதை நாம் அடுத்த முஸ்லிமிடம் சொல்கிறோம், அவர் வெறுக்கிறார். அப்படியாக இருக்கும் என்றால் அது புறமாகும். அதே நேரம் அவரிடம் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த தவறு நாம் அவர் மீது அவதூறு சொல்கிறோம் என்பதனை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எம்மிலே இருக்கக்கூடிய அடுத்த ஒரு தவறு, இதனை ரசூலுல்லாஹி அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி வைலுன் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, அதாவது சிலருடைய இயல்பு இருக்கும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பது, எதற்கெடுத்தாலும் குறை, குறை கூறி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவருக்கும் கேடுதான். அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தலா, அவர்களுடைய இயல்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு குறை சொல்வதுதான் வேலை. அவர்கள் செய்கிறார்களா என்று பார்த்தால் ஒன்றும் இருக்காது. அல்லதி ஜமஅ மாலன் வஅத்தலா, அவர்களிடம் செல்வம் இருக்கும், அதை சேர்த்து வைத்துக் கொண்டு எண்ணி எண்ணி வைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் அந்த அவர்களுடைய செல்வங்கள் நிலையாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்லா, அவ்வாறல்ல. லயும் பதன்னில் ஹுதமா, ஹுதமாவிலே தூக்கி எறியப்படுவார்கள். ஒமாதராக்கமல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வினுடைய நெருப்பாகும், அது மூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லதி தத்தலியு அலல் அஃதிதா, அது உடம்பிலே பட்டவுடன் அப்படியே உள்ளத்திற்கு மிக மிக சுருக்காக மிகவும் வேகமாக ஊடுருவ கூடியது என்று அல்லாஹு தஆலா அந்த நெருப்பை பற்றி தொடர்ந்து சொல்கிறான். இன்னஹா அலைஹி சதா ஃபி அமதின் முமத்ததா, இந்த நரகத்திலே இப்படியான இந்த கடுமையான நெருப்பிலே இவர்கள் போடப்படுவார்கள். அதே போன்று இவர்கள் கயிறுகளினாலும் அவர்கள் அங்கே இங்கே ஓட விடாமல் கட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஹதீஸின் அதாவது இந்த அல்குரானிய வசனங்களின் மூலம் அல்லாஹு தஆலா எமக்கு அறிவித்திருக்கிறார். எனவே இதிலே அல்லாஹு தஆலா கூறக்கூடிய விடயம் என்ன, குறை கூறி புறம் பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் எமக்கு மிக தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். அதே போன்று இந்த முஸ்லிம்களுடைய விடயத்திலே, அடுத்த சகோதரர்கள் விடயத்திலே எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எப்படி? குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒரு முஸ்லிம் இருக்கிறார், இவருடைய ஒவ்வொன்றும் இன்னொரு முஸ்லிமிக்கு ஹராம் ஆகும்.
தூங்குறவங்க கொஞ்சம் இடத்த மாத்திரீங்க.
தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் இன்னொரு முஸ்லிமின் மீது அனைத்தும் ஹராம் ஆகும். அந்த அனைத்தும் என்றால் எது? அவருடைய இரத்தம், அவருடைய செல்வம், அவருடைய மானம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மிகவும் நுணுக்கமாக ஒரு விடயத்தை சொன்னார்கள். பிஹஸ்பி இம்ரிஇம் மின ஷர்ரி அன் யஹ்கிரா அஹாஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் தனது முஸ்லிமான சகோதரரை அற்பமாக கருதுகிறார், அவ்வளவுதான். ஏசவில்லை, அடிக்கவில்லை, அவதூறு சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை. தனது முஸ்லிமான சகோதரரை பார்த்து அவரிலே ஒன்றும் கிடையாது என்று அற்பமாக கருதுகிறாரா? இது போதும் அவர் தவறு செய்தவராக ஆகுவதற்கு, அவருக்கு பாவம் வந்து சேருவதற்கு இந்த ஒன்று போதுமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விடயங்கள் மிக தெளிவாக பரவலாக மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதனை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்றால் அவ்வளவுக்கு வெளிப்படையாக நடக்கக்கூடிய ஒரு விடயமாகும். ஆனால் இதனை பார்த்து கொண்டு நாம் இருந்தால் அவர்களுக்கு அழிவு ஏற்படும் என்றால் அது எம்மையும் பீடித்து விடும் என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அழிவு சுனாமியினாலோ பூகம்பத்தினாலோ அல்லது பூமி அதிர்ச்சினாலோ வர வேண்டிய தேவை கிடையாது. இந்த இஸ்லாம், இந்த ஜமாஅத்து சிதைந்து சின்ன பின்னமாகும் என்றால் அதுவும் ஒரு அழிவுதான், அது மிகப்பெரிய அழிவாகும். இப்படி அழகாக எமக்கு இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. எனவே இந்த நிலைக்கு கொண்டு வந்து விடுவது எது? எம்மத்தியிலே சர்வசாதாரணமாக பாவம் நடக்க அதை நாம் கண்கொட்டி பார்த்து கொண்டிருக்கிறோம், நாம் தடுக்கவில்லை என்றால் இது எம்மையும் அழிவில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விடயம் என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்படி இன்னும் என்னென்ன தவறுகள் எம்மத்தியிலே காணப்படுகிறது, எமது நாவுகளினால் நாம் செய்யக்கூடிய அறுவடைகள் என்ன, இந்த பள்ளிக்கு தொழுகைக்காக வருகிறோம், தனியே வீட்டில் தொழுகிற பொழுது 10 நன்மைகள் என்றால், இந்த ஜமாஅத்தோடு வந்து சேர்ந்து தொழுகிற பொழுது 27 மடங்குகள் நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே 10 நன்மைகள் 270 நன்மைகளாக மாற்றப்படுகிறது என்றால் நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் நாம் அடைந்த இந்த 270 நன்மைகளையும் தாண்டி செல்கிறதோ என்று யோசிக்கக்கூடிய அளவிலே இருக்கிறது. எனவே அவ்வளவு சிரமப்பட்டு நாம் இந்த இடத்திற்கு வருவதிலே அர்த்தம் இல்லாமல் செல்கிறோம். எனவே மிக மிக கவனமாக இந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதிலே 2-3 வகையான விடயங்கள் சம்பந்தப்படுகிறது. ஒன்று, அவர்கள் தவறு செய்கிறார்கள். இரண்டாவது, அது அல்லாஹ்விற்கும் அவர்களுக்கும் உள்ளது என்றால் பரவாயில்லை, ஆனால் இது அடுத்த முஸ்லிம் சகோதரரோடு சம்பந்தப்படுகிறது. அவர் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதே போன்று அந்த தவறுகளை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது சில வேளை நாமும் பாதிக்கப்படலாம். இப்படி ஒரு மோசமான ஒரு விடயமாகும் என்ற காரணத்தினால் இதனை பற்றி மிக தெளிவாக விளங்கி இன்றோடு இந்த விடயங்கள் எம்மிலிருந்து கலைந்து செல்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த தவறுகள் நடக்கிறது, இதனை எமது கண்களால் நாம் பார்க்கிறோம் என்றால் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் இந்த பயான்களின் மூலம் மீண்டும் ஒரு முறை பயான் செய்துதான் திருத்த வேண்டும் என்றல்ல, காண்கிற சகோதரர்கள் அந்தந்த இடத்திலே அவற்றை சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி மண், அதாவது யார் ஒரு தவறை செய்வதை காண்கிறாரோ ஒரு மனிதர் ஒரு தவறு செய்வதை நீர் காண்கிறீர் என்றால் அதனை தனது கையினால் நீங்கள் அதனை இல்லாமலாக்கி விடுங்கள். வமல்லம் யஸ்தபி ஃபபிலிசானிஹி, யாருக்கு அதற்கு சக்தி இல்லையோ அவர் தனது நாவினால் அழகாக சொல்லி அந்த இடத்திலிருந்து அந்த தவறை இல்லாமலாக்குங்கள். வஇல்லம் யஸ்தபி ஃபபிகல்பிஹி வதாலிக அலாஃபுல் ஈமான், அதற்கும் முடியவில்லை, கையினாலும் தடுக்க முடியாது, நாவினாலும் சொல்ல முடியாதா? உங்களது உள்ளத்திலாவது ஒரு உறுத்தல் ஏற்பட வேண்டும், இது பாவம் என்ற சிந்தனை வர வேண்டும், அந்த இடத்தை விட்டும் நாம் நழுவிவிட வேண்டும். இப்படி செல்வதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இது ஈமானின் ஆக குறைந்த ஒரு படித்தரமாகும். அதற்கு மேல் நாம் அந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறோம், அழகாக ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இந்த மூன்றை தாண்டி ஈமான் என்ற ஒன்றே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இப்படியான இந்த விடயத்தை நாம் மிக கவனம் செலுத்த வேண்டிய தேவை நமக்கு காணப்படுகிறது. அதே நேரம் பாருங்கள், இது வெறுமனவே இந்த உலகத்தோடு நடந்து முடியக்கூடிய விடயங்கள் என்றால் பரவாயில்லை, ஆனால் இது எமது மறுமை வாழ்க்கை வரை தொடர்கிறது என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாகும். அதாவது எம்மிலே அதிகமானவர்களுக்கு அவர்களுடைய செயல்பாட்டின் காரணமாக மறுமை பற்றிய சிந்தனை இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிறது. ஏதோ இஸ்லாமிய மார்க்கம் வெளிப்படையாக அதனுடைய சட்டத்திட்டங்களை பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இப்படி ஒரு சட்டத்தை, இப்படி ஒரு சட்டத்திட்டத்தை யாரினாலும் ஏற்படுத்த முடியாது. இதை விரும்பித்தான் இந்த இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறார்களா? மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை, வெறுமனவே இந்த உலகத்திலே நான் அழகாக வாழலாம் என்ற சிந்தனை தான் இருக்கிறதா என்று சிலரது வார்த்தைகளில் விளங்க வேண்டி ஏற்படுகிறது. எனவே மறுமை என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை ஆணித்தரமாக நாம் நம்ப வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விடயமா. இன்று நாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இதே போன்று ஒரு வாழ்க்கை நிச்சயம் இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த முகங்களை நாளை மீண்டும் திரும்ப பார்த்தே ஆகுவோம், சந்தேகம் கிடையாது. எனவே அந்த ஆணித்தரமான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். இதே போன்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிச்சயம் நாம் எவ்வளவு காலம் கழித்தாவது உயிருடன் எழுப்பப்படத்தான் போகிறோம். மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை நிச்சயம் இருக்கிறது. ஒன்று நினைத்ததையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையாகும், இல்லை என்றால் கடைசி வரை முடிவே இல்லாத தோல்விக்குள்ளும் அதே போன்று வேதனைக்குள்ளும் சிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும். அவற்றை தீர்மானிக்க போவது எமது வார்த்தைகள், எமது செயல்கள், அதே போன்று எமது நோக்கங்கள் என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பாருங்கள், அந்த மறுமை திரும்ப ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிற பொழுது இவ்வாறு கூறுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது ஒருமுறை கேட்கிறார்கள், நஷ்டவாதிகள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? எப்படியான நஷ்டவாதிகள் என்றால், சிலருக்கு அறவே இருக்காது, அது ஒரு வகையான நஷ்டம். இவர்கள் எப்படியான நஷ்டவாதிகள் என்றால், இவர்களிடம் இருந்து இல்லாமலாகிவிட்டது. அதிகமாக சேர்த்து வைக்கிறார்கள், ஆனால் இல்லாமல் சென்று விடுகிறது. இதற்கு தமிழிலே வங்கரோத்துக்காரர் என்று சொல்வார்கள். வங்கரோத்துக்காரர்கள் என்றால் யார் என்று தெரியுமா என்று வினவப்படுகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் பதிலளிக்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், வங்கரோத்துக்காரர்கள் என்று சொன்னால் எங்கள் மத்தியிலே யாரிடம் செல்வம் இருந்து அதனை அவர் இழந்து விட்டாரோ அவருக்கு தான் நாம் வங்கரோத்துக்காரர்கள் என்று சொல்லுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்கிறார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையில் முழு வாழ்க்கையும் வைத்து பார்த்தால் அவர்கள் வங்கரோத்துக்காரர்கள் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை கிடையாது, மறுமையோடு சேர்த்துதான் அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி, எனது உம்மத்திலே வங்கரத்துக்காரர்கள் நஷ்டவாதிகள் யார் தெரியுமா? சிலர் வருவார்கள், சிலர் வருவார்கள் எப்படி? மறுமை நாளிலே வருவார்கள் பெரும் இபாதத்தாளிகள், பெரும் வணக்கத்தாளிகள், தொழுதிருப்பார்கள், நோன்பு நோற்றிருப்பார்கள், ஜகாத்து கூட கொடுத்திருப்பார்கள். இப்படி பெரும் அமல்களோடு சிலர் வருவார்கள். அதே நேரம் அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்றால், வயத்தி கதி சதமஹாதா வ கதபஹாதா வ அகல மாலஹாதா வ சபிக தமஹாதா வ லரபஹாதா. இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஒருவரை ஏசியிருப்பார், இன்னாரை படுதூறு சொல்லியிருப்பார், இன்னாருடைய சொத்தை அபகரித்து சாப்பிட்டிருப்பார், இன்னாருடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பார், இன்னாரை அடித்திருப்பார். இப்படி ஒரு நடத்தையோடு இவர் வருவார். என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முஸ்லிம்களாகிய நாம் மிக தெளிவாக எம் சிந்தனைகளில் பதிக்க வேண்டியவிட எப்படி, அல்லாஹு தஆலா இந்த இரண்டு மனிதர்களையும் கொண்டு வருவார். யார்? ஒருவர் பெரும் தொழுகையாளி, நோன்பாளி, ஜகாத் கொடுத்தவர், அதே நேரம் அவருடைய பண்புகள் மோசமானது, அடித்திருக்கிறார், ஏசியிருக்கிறார், படுதூறு சொல்லியிருக்கிறார், இரத்தத்தை ஓட்டியிருக்கிறார், இப்படி பல வகையான தவறுகளை செய்திருக்கிறார். இவர் ஒருவர். அதே நேரம் மற்றைய புறத்திலே இவர் யாருக்கு அநியாயம் செய்தாரோ, இவரினால் யார் எல்லாம் அநியாயத்திற்குள் ஆளாக்கப்பட்டார்களோ இவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா இவருடைய நன்மைகள் அதிகமாக இருக்குமே, ஒவ்வொன்றாக எடுத்து 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 இவருடைய அநியாயம் எந்த அளவோ அந்த அளவிற்கு இவருடைய நன்மைகளிலிருந்து கொடுத்து கொண்டே இருப்பான். கொடுத்து கொடுத்து ஏதோ முடிந்து விட்டது என்றால் சரி, இல்லை இவருடைய நன்மைகள் எல்லாம் முடிந்து விட்டது, இனி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் செய்த அநியாயங்கள் இருக்கிறது என்றால், அடுத்து அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பாவங்கள் இவர் மீது சுமத்தாட்டப்படும், சுமத்தாட்டிக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த அநியாயங்களின் அளவு முடியும் வரைக்கும் அல்லாஹு தஆலா பாவங்களை சுமத்திக் கொண்டே இருப்பான். இறுதியிலே பெரும் இபாதத்தாளி, நோன்பாளி, வாரி வாரி வழங்கியவர், பெரும் தொழுகையாளி நரகத்திலே தூக்கி எறியப்படுவார். இதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்கிறார்கள், எப்படி, யாருக்கு தனது சகோதரன் விடயத்திலே, அவருடைய மானம் விடயத்திலோ அல்லது செல்வம் விடயத்திலோ எதிராவது அநியாயம் இருக்கும் என்றால், இன்றைய தினமே அவரிடம் சென்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஹலால் தேடிக்கொள்ளுங்கள். ஒரு நாள் வரும், அது நிச்சயம் வந்தாகும், அதிலே எந்த திருகங்களோ தீனார்களோ இருக்காது கொடுத்து சமாளிப்பதற்கு. ஒவ்வொருனுடைய அநியாயங்கள் எந்த அளவோ அந்த அளவிற்கு இவர்களுடைய நன்மைகள் கொடுக்கப்படும். நன்மைகள் முடிவடைந்து விட்டதென்றால் அவர்களுடைய பாவங்கள் இவர் மீது சுமத்தாட்டப்படும். இறுதியில் நரகத்திலே தூக்கி எறியப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே பாருங்கள், அந்த மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்க போவது எம்முடைய நன்மைகளும் தீமைகளும் மாத்திரம்தான். இந்த உலகத்திலே நாம் கொடி கட்டி பறந்திருக்கலாம், பெரும் செல்வங்கள் இருந்திருக்கலாம், அழகான மனைவி குழந்தைகள் இருந்திருக்கலாம், பெரிய அந்தத்திலே புகழிலே நாம் வாழ்ந்திருக்கலாம், ஒன்றும் அதாவது உலகத்திலே எம்மிடம் இல்லாதது ஒன்றும் இல்லை என்ற அளவில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் இந்த எதற்கும் அந்த மறுமையிலே பிரயோஜனமே கிடையாது. அங்கு பிரயோஜனம் ஒன்று நன்மை, அடுத்தது அதாவது தீமை, இந்த இரண்டும் மட்டும்தான் சுத்தி சுத்தி வருகிறது. எனவே மிக தெளிவாக நாம் இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படி இதனை சரியாக புரிவோம் என்றால், ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் தெரிந்தே உள்ளம் உறுத்திய நிலையிலேயே வெளிப்படுத்துகிறோம் என்றால் அந்த இடத்தில் நாம் நினைக்க வேண்டும், என்ன இந்த தவறுக்கு நான் என்னுடைய நன்மைகளை கொடுக்க வேண்டும், அவருக்கு தேவையா, அல்லது அவருடைய பாவத்தை நான் அள்ளி காட்ட வேண்டும், ஏன், எந்த தேவையும் கிடையாது. எனவே இந்த விடயங்களை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை ஆணித்தரணமாக நாம் எந்த அளவு நம்புகிறோமோ அந்த அளவிற்கு எமது அதாவது செயல்பாடுகளிலே மாற்றங்கள் வரும். எம்முடைய சிலரின் செயற்பாடுகள் ஜாஹிலிய சமூகத்திலே இருப்பவர்களின் செயற்பாடுகளுக்கு ஒத்திருக்கிறது. எப்படி, தனிமையில் தனக்கு பிடித்த இருவரோடு இருந்து கொண்டால் விரும்பியதை பேசலாம், அதற்கு அளவே இல்லை, போய்கொண்டே இருக்கும். கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் முடிந்தாலும் இவர் பேசி முடிக்க மாட்டார், அப்படி பேசிக்கொண்டே செல்வார். எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா வீணாக எமக்கு இதோ வாழுங்கள், நினைத்தது போன்று இருந்து விட்டு செல்லுங்கள் என்று இந்த உலகத்தை படைக்கவில்லை. எம்மை அல்லாஹு தஆலா வேலை இல்லாமல் படைக்கவில்லை. எம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்க அசைவுகளுக்கும், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு செயல்களுக்கும், ஏன் தீட்டக்கூடிய திட்டங்களுக்கும் கூட அல்லாஹு தஆலா அந்த மறுமையிலே பிரதிபலனை வைத்திருக்கிறான். எப்படி சொல்கிறான், ஒருவர் நன்மை செய்கிறார், ஒரு கடுகு அளவு அவ்வளவுதான், கடுகு அந்த அளவிற்கு ஒரு நன்மை செய்கிறார் என்றால் மறுமையில் அதற்குரிய கூலியை அவர் பெற்றுக் கொள்வார். யார் ஒரு கடுகு அளவு, ஒரு துளி அளவு, ஒரு மணி அளவு தீமையை செய்தாலும் அதற்குரிய பிரதிபலனையும் அவர் கண்டுகொள்வார் என்று ரசூலுல்லாஹி அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அதே போன்று அல் குர்ஆனிலே கூறுகிறார், எப்படி, வநபுல் மவாஸீனல் கிஸ்த், மறுமை நாளிலே அந்த தராசியை நாம் கொண்டு வருவோம், இந்த உலகத்தில் செய்த நன்மை தீமைகள் மிக தெளிவாக நிறுக்கப்படும். ஃபலா துலமு நஃப்ஸுன் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் ஒரு துளி கூட அநீதி செய்யப்படாது. ஒரு மனிதரை ஏதோ கழுவி விட்டோம், அவர் வந்து விட்டால் நிறுத்தி விட்டோம், நாம் நினைக்கிறோம் ஏதோ அவருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கடுகளவு கூட ஒரு மனிதனும் அநியாயம் செய்யப்பட மாட்டான். கடுகு இருக்கிறது, அதனுடைய விதை அந்த அளவிற்கு இருந்தாலும் அதனையும் நாம் அந்த இடத்தில் கொண்டு வந்தே தீருவோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த வசனம் சூரா அல் அன்பியா என்ற அத்தியாயத்தின் 47வது வசனமாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே பாருங்கள், இப்படி இந்த வாழ்க்கையில் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் மிகவும் பெருமதியானது. ஏதோ வாழ்கிறோம், எப்படியாவது வாழ்ந்து முடித்துவிட்டு மடிந்து விடுவோம் என்ற நினைப்பில் நாம் இருப்போம் என்றால் நாம் காப்பீர்கள் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் ஈமான் இருக்கும் என்று சொன்னால் மிக தெளிவாக நாம் விளங்க வேண்டியது, நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் பெருமதியானது. நன்மை செய்தால் தப்பிக்கொள்வோம், அதே நேரம் தீமை செய்தால் மாற்றிக்கொள்வோம் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் எதையும் பேசக்கூடாதா, எதுவுமே சொல்லக்கூடாதா? அதை தான் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் சொல்கிறான், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். உண்மையில் ஒருவருக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கிறது, மறுமை நாளின் மீது உண்மையில் நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் வாயை மூடிக்கிட்டு இருக்கட்டும். இதைதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பேசினால் நல்லதை பேசு, இல்லை என்றால் வாயை மூடி மௌனமாக இரு. ஒரு சந்தர்ப்பம் அந்த இடத்தில் சென்றால் எமது பேச்சு வெளிவந்துவிடும், பாவத்தை சம்பாதிப்போம் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது, ஒரு தூரத்திற்கு வந்து அமைதியாக இருக்கிறோம் என்றால் அதற்கும் நன்மை கிடைக்கும். ஏன்? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். எனவே பாருங்கள், இப்படி மிக நுணுக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போன்று இன்னொரு விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரஜுல தகல்லமு பில் கலிமா மின் ரிழ்வானில்லாஹி தஆலா மா கான யஸன்னு அன் தப்லுக மா பலகத் யக்துபுல்லாஹு லஹு பிஹா ரிழ்வானஹு இலா யௌமி யல்கா. அதாவது ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுவார், இதன் மூலம் இது ஒரு பெரிய வார்த்தையா என்று இவர் நினைத்து கூட இருக்க மாட்டார். ஆனால் அவர் பேசியது நல்ல ஒரு வார்த்தை. எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வினது அருளை, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அவருக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதன் மூலம் அல்லாஹு தஆலா மறுமை நாளிலே அந்த ஒரு வார்த்தையின் மூலம் மறுமையிலே உன்னை நான் மன்னித்து விட்டேன், உன்னை நான் பொருந்தி கொண்டு விட்டேன் என்று தனது திருப்பொருத்தத்தை அவன் மீது கொடுக்கிறான். அதே போன்று ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுவார், அவர் நினைத்திருக்க மாட்டார் இது இந்த அளவு தூரம் அல்லாஹ்விடம் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் என்று. ஆனால் அது அல்லாஹ்வினுடைய கோபத்தில் இருந்துள்ள ஒரு வார்த்தையாகும். இந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த சன்னிதானத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய கோபத்தை அவன் மீது கொடுத்து அவனை மன்னிக்காமல் நரகத்திற்கு அனுப்புகிறான் என்ற வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி சஹிஹான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே எமது வார்த்தைகள் விடயத்தில் மிக நுணுக்கமாக நாம் இருந்து கொண்டிருக்க வேண்டும், மிகவும் தெளிவாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் இன்னொரு விடத்திலே வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், எந்த விடயத்தில் உங்களுக்கு அறிவில்லையோ அந்த இடத்தில் நீங்கள் நிற்காதீர்கள். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவிப்புலன், நான் பேசவில்லை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன், இடம் கிடையாது. செவிப்புலன், பார்வை, ஏன் உள்ளம் திட்டம் போடுகிறது, ஒரு செய்தியை கேட்டுவிட்டு திட்டம் போடுகிறது, எதுவுமே நாம் பேசவில்லை, அனைத்தையும் அழகாக கேட்டுவிட்டு அப்படியா அவர் அப்படித்தான் எனக்கும் செய்தார், நான் செய்கிறேன் வேலை, திட்டம் போடுகிறது என்றால் இதை பற்றியும் மறுமை நாளிலே அல்லாஹு தஆலாவிடம் விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்தின் 36வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறார். எனவே இப்படி இந்த வார்த்தைகள் விடயத்திலே மிக கவனமாக நாம் நடந்து கொள்வது எம் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். வீணாக இந்த அற்ப உலகத்திற்காக என்னதான் முயற்சி செய்தாலும் நினைத்த அனைத்தையும் சம்பாதிக்க முடியாத இந்த அற்ப உலகத்திற்காக அவற்றை சம்பாதிப்பதற்காக இந்த பொய்களை, இந்த வார்த்தைகளிலே நாம் இந்த குறைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் என்னதான் பேசி முடித்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தை எதுவும் முடிய போவதில்லை. எவருக்கு எதிராக நாம் திட்டம் தீட்டினாலும், யாரை பற்றி நாம் அவதூறு சொன்னாலும், யாருடைய செயலை பற்றி விளக்கம் எடுத்து நாம் பேசினாலும் எம்மால் ஒன்றும் ஆகுவது கிடையாது. படைத்த அல்லாஹ் இருக்கிறான், நாம் படைக்கப்பட்ட அடியார்கள் மாத்திரம்தான், அவனுடைய ஏற்பாட்டில் தான் அது பயணிக்கும். எம்மால் ஒரு சிறிதும் அதிலே எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது என்றால் ஏன் நாம் அதற்காக பாடுபடுகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அகீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. இதே வேளை, இதே ஒரு அவதூறு அல்லது இதே ஒரு புறம், என்னை பற்றி பேசப்படுகிறதா கொடி தூக்குவோம். இப்படி பேசிவிட்டால் 4 சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் கூட என்னவென்று கேட்கவில்லை. அதே நேரம் நாம், எமக்கு அனைத்தும் ஹலால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தனக்கு விரும்பக்கூடியதை, தனது சகோதரனுக்கு விரும்பாதவரை ஒரு மனிதன் ஈமான் கொள்ளவே முடியாது. இப்படி ஒரு விடயத்தை நாம் விரும்புகிறோம், இது எனக்கு நடந்துவிடக்கூடாது, இது நடந்துவிடக்கூடாது, நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், எனக்கு இப்படித்தான் அடுத்தவர்கள் என்னை கண்ணியப்படுத்த வேண்டும். இதற்கு மாற்றமாக நாம் அடுத்த சகோதரர்களுக்கு விரும்புகிறோம் என்றால் நாம் ஈமான் கொண்டவர்கள் அல்ல, ஈமானுடைய கிளை அல்ல. இது இல்லாவிட்டால் ஈமானே இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈமான் இல்லை என்றால் சொர்க்கம் இல்லை என்பதனை மிக தெளிவாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். எனவே இந்த ஒவ்வொரு விடயங்களையும் மிக தெளிவாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பள்ளிக்கு நாம் வருகிறோம், இவற்றிலே வந்து நாம் மிக தெளிவாக இருந்து கொண்டு வெளிப்படையாக இருந்து கொண்டு இந்த பாவமான விடயங்களை செய்வதை விட எவ்வளவோ நல்ல விடயங்கள் காணப்படுகிறது, எவ்வளவோ நல்ல விடயங்களை பேசலாம். உண்மையிலே அல்குர்ஆனை மஸ்ஸுன்னாவையும் சரியாக விளங்கினால் ஒரு மனிதன் அதைத்தான் தோண்டி தோண்டி பேசிக் கொண்டிருப்பான். விளங்கவில்லை என்றால் விளங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை விட்டுவிட்டு அற்ப உலகத்திலே, அழிந்து போகக்கூடிய உலகத்திலே நடக்கக்கூடியவற்றை மீட்டி மீட்டி பேசுவதில் அர்த்தமே கிடையாது. எனவே அந்த அப்படியான நல்ல விடயங்களிலே நாம் கவனம் செலுத்தலாம். அல்லாஹு தஆலா அவற்றையும் அழகாக சொல்லித் தருகிறான். எப்படி? லா ஹைரா ஃபீ கதீரின் மின் நஜ்வாஹும். சிலரை எடுத்துக்கொண்டால் ஒரே இரகசியம் பேசுவதுதான். இரகசியம் பேசுகிறீர்களா? எந்த அளவும் உங்களுக்கு கிடைக்க போவதில்லை. மூன்றே மூன்று விடயங்கள் இருக்கிறது. இல்லா மன் அமர பி சதகா அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன்னா. மூன்று விடயங்கள் இருக்கிறது. ரகசியம் பேசுகிறீர்கள், மூன்று பேர்கள் உட்கார்ந்து பேசுகிறீர்கள். எப்படி? இவருக்கு நான் சதக்கா கொடுக்க வேண்டும், இவ்வளவு தொகை சேர்ந்திருக்கிறது, நாம் சதக்கா கொடுக்க வேண்டும். எப்படி கொடுப்பது? இதற்கு நன்மை கிடைக்கிறது. அவ் மஅரூஃபின், அல்லது ஒரு நன்மையை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். செய்வது அடுத்த விடயம். பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அதற்கும் நன்மை கிடைக்கிறது. அவ் இஸ்லாஹின் பைனன்னாஸ், அல்லது மக்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் செய்ய வேண்டும். சில பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை எப்படி நாம் சேர்த்து வைப்பது? பேசுகிறீர்களா? وَمَنْ يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا. யார் இதனை செய்கிறாரோ, எப்படி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து இதனை செய்கிறார்களோ, அவருக்கு மறுமையிலே மகத்தான கூலிகளை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் நிசா என்ற அத்தியாயத்தின் 114வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதே போன்று ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஒரு மனிதர் தெரியாதத்தனமாக பள்ளியிலே அவர் திருநீர் கழித்து விடுகிறார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு தேவையான விடயங்களை செய்துவிட்டு அவருக்கு அழகாக சொல்லி, இந்த வீடு அமைக்கப்பட்டிருப்பதன் காரணம் நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்வதற்கு அல்ல, அல்லாஹ்வை நினைவு செய்வதற்கும் தொழுவதற்கும் தான் இந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளியிலே நடந்த விடயங்களிலே மற்றொரு விடயத்தையும் அனுமதித்தார்கள். அதாவது மூன்று பேர்கள் அல்லது ஒரு சபை இருந்து கொண்டிருக்கிறது, இவர்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைவு செய்கிறார்கள், வேறொன்றும் கிடையாது என்றால் அது ஒரு மகத்தான விடயமாகும். எம்எல்ஏ எமது சிலரது ஈமான் எந்த அளவில் செல்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய தவறுகளை நாம் திருத்துகிறோம் என்ற காரணத்தினால் செய்யக்கூடிய சில நன்மைகளுக்கும் தெளிவான ஆதாரம் கேட்கிறார்கள். எனவே அதற்குரிய ஆதாரத்தை இந்த இடத்தில் முன்வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் ஒரு சபை இருக்கிறது, ஒரு சபையிலே சிலர் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள், வந்து கேட்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து, என்ன செய்கிறீர்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை தந்திருக்கிறார், இந்த அருளை எமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் எமக்கு இந்த அருளை தந்திருக்கிறார். இந்த அருளை பற்றி நாம் பேசுகிறோம், அல்லாஹுவை பற்றி நினைவு செய்கிறோம் என்று அவர்கள் பதிலளிக்கிறார். மீண்டும் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எப்படி உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு செய்வதற்காகவா இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள்? அப்பொழுது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதற்கு தான் உட்கார்ந்திருக்கிறோம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி நான் சத்தியம் செய்து உங்களிடம் கேட்டேன், ஏன் தெரியுமா? உங்களின் மீது சந்தேகத்தினால் கிடையாது, சந்தேகப்பட்டு நான் கேட்கவில்லை. அல்லாஹு தஆலா எனக்கு வஹி அறிவித்தான், அவன் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே அவனிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் உங்களை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள். எனவேதான் நான் ஓடி வந்து என்ன செய்கிறீர்கள் அப்படி என்று கேட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே செய்வதற்கு எவ்வளவோ விடயங்கள் இருக்கிறது. அழகாக அல் குர்ஆனை எடுத்து ஓதலாம், அழகாக தொழலாம், விக்ருகளை செய்யலாம், இந்த இஸ்லாத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி, எமக்கு தெரியாத கேள்விகளை பற்றி அழகாக கேட்கலாம். எவ்வளவோ வழிகள் இருக்கிறது. இந்த அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் ஏதோ ஒரு போக்கிலே போய்கொண்டிருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு சில செய்திகளும் இருக்கின்றன. எப்படி ஒரு சரியான முஸ்லிம் என்றால் யார் என்று சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் ஸலிம அல் முஸ்லிமூன் மின் லிஸானி வயதி. ஒரு சரியான முஸ்லிம் என்றால் அவன் யார் என்று தெரியுமா, அவனது நாவினால் அல்லது அவனது கையினால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது, அவர்கள் ஈரேற்றம் பெற்றிருப்பார்கள். இவன் தான் சரியான முஸ்லிம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியும் எனக்கு சொல்லித் தந்தார்கள். எப்படி மன் அஹப்ப அன் யுஸஹஸஹ அன் நார் வ யுத்கல் அல் ஜன்னா, எப்படி உங்களிலே யார் நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவருடைய மரணம் அவரிடத்தில் வரட்டும், அவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் முழுமையாக விசுவாசித்திருக்கக்கூடிய நிலையில், அதே போன்று அவர் அடுத்த மனிதர்களிடம் வரட்டும், அடுத்த மனிதர்கள் தன்னிடம் எப்படி வர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்படி வரட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வழியை மிக தெளிவாக காண்பித்தார்கள். எனவே இந்த விடயங்களை நாம் நுணுக்கமாக பார்க்கின்ற பொழுதுதான், இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாம் மிக தெளிவாக சிந்திக்கின்ற பொழுதுதான் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்ட முடியும். மீண்டும் மீண்டும் நான் இந்த இடத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், எம்மிலே சிலர் அப்படி நினைத்திருந்தால் உங்களது சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை மட்டும் வாழ்க்கை கிடையாது, மீண்டும் ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நாம் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழுவது என்பதனை தீர்மானிப்பது இந்த உலக வாழ்க்கையாகும். எனவே நாம் அதாவது நாம் தாண்டக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களும் பெருமதியானது. எம்மால் முடியுமான அளவு நல்ல விடயங்களை செய்ய வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல சிந்தனைகளோடு எம்மோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும். முடியவில்லை என்றால் அமைதியாக இருந்து கொள்ள வேண்டும். தீமையான விடயங்களை செய்து தீயவற்றை அதிகம் அதிகம் சம்பாதித்து அந்த நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்கே நாம் அகப்பட்டு அல்லாஹ்வுடைய தண்டனைக்குள் நாம் சிக்கிவிடக் கூடாது என்பதனை நான் இந்த விதத்தில் நினைவு செய்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வல்ல அல்லாஹு தஆலா எங்களது நோக்கம் எமது இலட்சியம் எதுவோ அதன்படி மிக அழகற்கும் அதற்குரிய அருளை அல்லாஹு தஆலா புரிவானாக என்று வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.